திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் சிறுத்தொண்ட நாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
திருச்சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை? நம்ம சிறுத்தொண்ட நாயனார் வரலாறுடைய தொடர்ச்சி. இன்னைக்கு எங்க பார்த்தோம், எங்க நிறுத்தணும்? நம்ம சாமி, நான் பசுவை தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றார் இல்லையா. சாமிய நம்ம சிறுத்தொண்டர் உணவுன்றதுக்கு கூப்பிடுறாரு. அப்ப நம்ம சாமி என்ன சொல்றாரு? நான் பசுவை தான் சாப்பிடுவேன், நான் 6 மாசத்துக்கு 1 வாட்டி சாப்பிடுவேன், பசுவை தான் சாப்பிடுவேன், அதனால நான் சொல்ற மாதிரி உன்னால சமைக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார். அப்ப சிறுத்தொண்டர் சொல்றாரு, என்கிட்ட முன்னிலையே இருக்குது, ஆடு மாடு எருமை எது வேணாலும் நான் சமைச்சு போடுறேன் சாமி அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம சாமி சொல்றாரு, இல்லை, நான் சொல்ற பசு அது இல்லை, நான் நரப்பசு சாப்பிடுறவன் அப்படின்னு சொல்ற. நரன் அப்படின்னா மானுடன் அப்படின்னு அர்த்தம், நரப்பசு அப்படின்னா மானுட உயிர் அப்படின்னு அர்த்தம் சரியா. பசு அப்படின்னா உயிர்னு ஒரு அர்த்தம் இருக்கு அதுக்கு சரியா. அப்போ நரப்பசு சாப்பிடுறவன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரப்பசு எப்படி இருக்கணும்னு வேற கண்டிஷன் போடுவார் சாமி. என்ன சொல்வார் தெரியுமா? அந்த நரப்பசு 5 வயது நிரம்பியதா இருக்கணும், அப்புறம் உடம்புல 1 மாசுமரு கூட இல்லாம இருக்கணும், குடும்பத்துக்கு ஒரே மகனா இருக்கணும், அந்த 1 மகனை மனமகிழ்ச்சியோடு தாய் பிடிக்க தந்தை அறிந்து சமைச்சு எனக்கு சாப்பாடு போடணும், அப்பதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு இத்தனை கண்டிஷன் போடுறாரு சரியா. அப்போ நம்மளா இருந்தா போன் வந்துருவோம் இல்லையா, நம்ம பிள்ளைய நம்ம யாராவது குழந்தைய வெட்டி சாப்பாடு போடணும்னா நம்ம பண்ணுவோமா மாட்டோம்ல, போயான்னு வந்துருவோம். ஆனா நம்ம சிறுத்தொண்ட அப்படியே மனமகிழ்ச்சியா இருக்கு, சரி நம்ம வீட்டுக்கு சிவனடியார் உணவு ஒண்ணு ஒத்துருக்கார் இல்லையா, சம்மதிச்சார், அது போதும் அப்படின்னு ஓடி வர்றார் மன மகிழ்ச்சியோட. அப்ப என்ன சொல்லிட்டு வர்றாரு தெரியுமா? சாமி, நீங்க இந்த ஆத்தி மரத்தடியில இருங்க, நான் சமையல் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டு தயார் பண்ணிட்டு நான் உங்களை வந்து கூப்பிட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர்றாரு வீட்டுக்கு சரியா. வீட்டுக்கு வந்தவர் அப்படி மன மகிழ்ச்சியோட முகமெல்லாம் மலர்ந்து ஓடி வர்றாரு. அப்போ அவங்க வீட்டுல வாசல்ல அவங்க மனைவியார் நிக்கிறாங்க, வெண்காட்டு நங்கையார் நிக்கிறாங்க. அப்போ கணவனுடைய அந்த மலர்ச்சியான முகத்தை பார்த்தோன்னே, சரி சிவனடியா நம்ம வீட்டுக்கு உணவு ஒன்று ஒத்துட்டு இருக்காங்க, அதனாலதான் நம்ம கணவர் மகிழ்ச்சியோட வந்திருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களுக்கும் ஒரே மகிழ்ச்சி ஆகிடும். அப்போ என்னங்க அப்படின்னு சொல்லி விஷயத்தெல்லாம் கேட்பாங்க. அப்போ அவர் சொல்லுவார், இந்த மாதிரி நம்ம சிவனடியா இப்படி நரப்பசு தான் சாப்பிடுவாராம், அவர் 6 மாசத்துக்கு 1 வாட்டி சாப்பிட்றவரு, நரப்பசு இப்படி 5 வயது உடைய சிறுவனாக, உடம்புல மாசுமரு இல்லாதவனாக, குடிக்கு ஒருவனாக, அந்த ஒருவனை தாய் பிடிக்க தந்தை அறியணும், அதையும் மன மகிழ்ச்சியோடு செய்யணும், இந்த கறியால சமைச்ச உணவை தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு மனைவி கிட்ட சொல்லுவாங்க. அப்போ மனைவியும் வந்து நம்மளா இருந்தா சண்டைக்கு போயிடுவோம் இல்லையா, என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு சண்டைக்கு போயிடுவோம் நம்ம இல்லையா, அப்படி அந்த சிவனடியா நம்ம வீட்டில் சாப்பிட வரவே வேணாம் போ அப்படின்ருவோம். ஆனா அவங்க அப்படி சொல்லல சரியா. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த 5 வயது சிறுவனை நம்ம எங்க போய் தேடுறது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நம்மகிட்ட இருக்கிற அந்த செல்வத்தை எல்லாம் கொடுத்து 5 வயது சிறுவன் ஒருத்தரை நம்ம விலைக்கு வாங்கிடலாம், ஆனா மன மகிழ்ச்சியோடு தாய் பிடித்து தந்தை அறியணும்னு ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காரு இல்லையா, அதுதான் மற்ற எந்த தாய் தந்தையாலையும் முடியாது, அதனால நீ பெற்ற மகனையே நம்ம இந்த காரியத்துக்கு அழைப்போம் அப்படின்னு அப்படியே சிறுத்தொண்டர் மனைவிக்கு சொல்றாரு சரியா. அப்ப மனைவியும் உடனே, இது நாள் வரைக்கும் அவங்க சிவத்தொண்டுக்கு கூடயே நின்றுருக்காங்க இல்லையா, அவரோட கருத்துக்கு மாறுபாடு அவங்க செஞ்சதில்லை இல்லையா, முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க சிவத்தொண்டுக்கு இல்லையா, அதனால இப்பவும் அதே ஒத்துழைப்புல அவங்க என்ன சொல்றாங்க, சரி நம்ம குழந்தைய நீங்க பள்ளிக்கூடத்துல இருந்து கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்ப சிவத்தொண்டர் என்ன பண்ணுவாரு, பள்ளிக்கூடத்துக்கு போன குழந்தைய போய் கூட்டிட்டு வர்றாரு சரியா. கூட்டிட்டு வந்தவர் அப்படியே கட்டி அணைச்சு அப்படியே நெஞ்சோட தழுவிக்கிறார், தழுவிட்டு அப்படியே மனைவி கையில கொடுக்குறாரு. மனைவி என்ன பண்றாங்க, அப்படியே முடியெல்லாம் திருத்தி முகமெல்லாம் தொடச்சு, அது வந்து சிவனடியாருக்கு உணவாக போகிற உடம்பு இல்லையா, அதனால தூசி அழுக்கெல்லாம் இல்லாம நல்ல குளிப்பாட்டி அப்படியே குழந்தைய எடுத்துட்டு வந்து கணவர் கையில கொடுக்குறாங்க சரியா. கணவர் என்ன பண்றாரு, அந்த குழந்தைய வாங்கி நெஞ்சோட அணைச்சு உச்சி வந்து ஒரே ஒரு முத்தம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனா அதை செய்யல. எங்க முத்தம் கொடுத்தா பக்கத்துல இருக்க எச்சில் பட்டுரும், குழந்தை உடம்பு மேல எச்சில் பட்டுடும். இந்த உடம்பு சிவனடியாருக்கு உணவாக போகிற உடம்பு, அதனால அதை எச்சில் படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு முத்தம் கொடுக்கணும்னு நினைச்ச நினைப்பை கூட அடக்கி கொண்டு என்ன பண்ணுவாரு, அந்த குழந்தைய எடுத்துட்டு அப்படி போவாங்க. ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துக்கு போவாங்க. போயிட்டு அங்கே அந்த கடியெல்லாம் போடுறதுக்கு நல்ல சுத்தமான பாத்திரங்கள் எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த தாய் என்ன பண்ணுவாங்க, குழந்தையோட காலை தன் காலுக்குள்ள வச்சு பிடிச்சிக்குவாங்க, கையை கையால் பிடிச்சிக்குவாங்க. பிடிச்சிக்குவாங்களா? இப்போ மன மகிழ்ச்சியோட அறியணும்னு சொல்லியிருக்காரே சாமி இல்லையா? அது எப்படி நம்ம மன மகிழ்ச்சி ரெண்டு பேத்துக்கு வந்துச்சு? இவர் நினைக்கிறாரு இந்த குழந்தை சிவனடியாருக்கு இன்னைக்கு அன்னம்பாளிப்பு செய்யறதுக்கு உதவிதான் அப்படின்னு அவர் மன மகிழ்ச்சி. இந்த மகன் நமக்கு இருந்ததுனாலதான், இந்த மகன் நமக்கு இருந்ததுனாலதான் இன்னைக்கு சிவனடியாருக்கு அன்னம்பாளிப்பு செய்ய முடிஞ்சது அப்படின்னு நினைச்சு அவர் மகிழ்ச்சி. மனைவி என்ன நினைக்கிறாங்க, சிவனடியாருக்கு அன்னம்பாளிப்பு செய்யலனா நம்ம கணவர் உயிரோடையே இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட கணவருடைய ஆறுயிரை இந்த மகன் இன்னைக்கு காப்பாத்தி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மகிழ்ச்சி. இந்த மாதிரி ரெண்டு பேருமே தன் மகனை அறிஞ்சு சமைக்க வேண்டிய ஒரு நிலைமையில கூட என்ன யோசித்தாங்க, சிவனடியாருக்கு சிவத்தொண்டு செய்யறத பத்தி மட்டுமே நினைச்சாங்க இல்லையா? அப்படி ஒரு நிலைமையில வேற எந்த தாய் தந்தையாலும் இருக்கவே முடியாது. நினைச்சு பார்த்தா அப்படியே மயிர்க்கு செஞ்சிடும். அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒரு சிறப்பான ஒரு சிவத்தொண்டுல நின்றுருக்காங்க இல்லையா? இந்த நிலைமையில நம்ம யோசிச்சு பார்க்கணும், அதை நினைக்க முடியாது, யோசிச்சு பார்க்கவே முடியாது, யாராலும் செய்ய முடியாது. இப்படி ஒரு மகிழ்ச்சியில இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, அப்படியே குழந்தைய அறிஞ்சிட்டாங்க. அறிஞ்சு என்ன பண்றாங்க, தலைக்கறிய சமையலுக்கு அது ஆகாதுன்னு சொல்லி தனியா எடுத்து வச்சுட்டாங்க. வச்சுட்டு மற்ற உடம்பு கறியெல்லாம் எடுத்து சமையலுக்கு கொண்டு வந்தாச்சு சரியா. சமையலுக்கு கொண்டு வந்து அந்த வெங்காட்டு நாங்க என்ன பண்றாங்க, உடம்பு கறியை வச்சு சமையல் பண்றாங்க சரியா. இப்ப தலைக்கறி தனியா எடுத்து வச்சுட்டாங்க இல்ல, சமையலுக்கு ஆகாதுன்னு தனியா எடுத்து வச்சுட்டாங்க இல்லையா. அந்த தலைக்கறிய அவங்க வீட்டுல ஒரு பனிப்பெண் இருந்தாங்க இல்லையா, அந்த பனிப்பெண் பேர் என்ன, சந்தனத்தாதியார். அந்த பனிப்பெண் என்ன பண்ணாங்க, அதை தனியா எடுத்துட்டு போய் அவங்க எதுக்கும் ஒரு வேலையை சமைச்சு வைக்கலாம், சிவனடியார் ஒருவேளை கேட்டா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியா சமைச்சு எடுத்து வச்சுட்டாங்க சரியா. அவங்க சமைச்சு வச்சது வெங்காட்டு நங்கைக்கு தெரியாது, ஆனா அவங்க சந்தனத்தாதியா சமைச்சு எடுத்து வச்சுட்டாங்க. வெங்காட்டு நங்கை இப்போ சமைச்சு எல்லாம் சமையல் தயாராயிடுச்சு. இப்போ நம்ம சிறு தொண்டர் ஓடி போறாரு கோயிலுக்கு, போய் ஆத்தி மரத்துக்கு அடியில நம்ம சாமி உட்காந்துருக்காரு இல்லையா, வைரவ கோலத்துல உட்காந்துருக்காரு இல்லையா, அவர் காலில் விழுந்து வணங்கி, சாமி உணவு உண்ண வரணும், சாமி நீங்க கேட்டபடியே நான் சமையல் சமைச்சிருக்கோம், உங்களுக்கு உணவு தயாராயிடுச்சு, வாங்க சாமி சாப்பிட வாங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பணிவோட வந்து கூப்பிடுவார். நம்ம சாமி அவரோட அன்பு அப்படியே மனசுக்குள்ள நினைச்சு மகமெல்லாம் மனசெல்லாம் ஒரு சந்தோஷம், இப்படி ஒரு அடியார் உண்டா அப்படின்னு மனசுக்குள்ளேயே அகமெல்லாம் பூரிக்க அப்படியே நம்ம சாமி கூட வர்றார். வந்தவர் வீட்டுக்கு எழுந்திருந்துவார். எழுந்திருந்தோடனே இப்போ நம்ம இவங்க என்ன பண்றாங்க, எல்லாம் விழுந்து வணங்கி அப்புறம் அவங்க வெண்காட்டு நங்கை இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு குடத்துல நீர் தருவாங்க. அந்த நீரை வாங்கி நம்ம திருத்தொண்டர் அப்படியே நம்ம வைரவ குளத்துல இருக்க சாமிக்கு பாதபூசை செய்வார். பாதபூசை செஞ்சு அந்த தண்ணியை அப்படியே மேலெல்லாம் தெளிச்சுக்குவாங்க, தலைமையில தெளிச்சுக்குவாங்க. தெளிச்சுட்டு அவங்க சிவனடியார் இல்லையா, அதனால அவங்களுக்கு நல்ல ஒரு உயர்ந்த ஆசனம் கொடுத்து அவங்களை அமர பண்ணி அவங்களுக்கு வழிபாடு எல்லாம் பண்ணி பூசையெல்லாம் பண்ணி அப்புறம் இலை போட்டாச்சு சரியா. இலை போட்டு அதுல எல்லா கறியையும் பரிமாறியாச்சு சரியா. பரிமாறினோடனே சாமி சொல்லுவாரு, தலைக்கறியை காணமே, தலைக்கறி கொண்டு வாங்க அப்படிம்பாரு. அப்போ அம்மா சொல்லுவாங்க, தலைக்கறி சாப்பாடுக்கு ஆகாதுன்னு நாங்கள் தனியா எடுத்து வச்சுட்டோம் அப்படிம்பாங்க. இல்லை இல்லை, நான் ரொம்ப விருப்பமா சாப்பிடுவேன் தலைக்கறியை, கொண்டு வாங்க கொண்டு வாங்க, அதையும் கொண்டு வாங்க அப்படிம்பாங்க. இப்போ இன்னும் சமைக்கலையே அப்படின்னு ஒரு நிமிஷம் நினைப்பாங்களா, அதுக்கு சந்தனத்தாதியார் என்ன பண்ணுவாங்க, நான் ஏற்கனவே சமைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலைக்கறி சமைச்சு வச்சதை எடுத்துட்டு ஓடி வந்து பரிமாறுவாங்க. இப்போ தலைக்கறியும் பரிமாறியாச்சு இல்லையா. இப்போ சாமி என்ன சொல்லுவார் தெரியுமா, நான் தனியாக சாப்பிட்றதில்ல, இன்னொரு சிவனடியாரும் கூட உட்காந்தா தான் நான் சாப்பிடுவேன் அப்படிம்பார். இப்போ கண்டிஷனுக்கு மேலே கண்டிஷன் இல்லையா, முதல்ல இருந்து எத்தனை கண்டிஷன் போட்டார் சாமி இல்லையா, அத்தனையும் கேட்டு கேட்டு சிறுத்தொண்டர் அழகாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு இல்லையா. இப்போ என்ன கண்டிஷன் போடுறாரு, இன்னொரு சிவனடியார் கூட உட்காந்தா தான் சாப்பிடுவேங்கிறார் இல்லையா. இப்போ என்ன பண்ணுறாரு, சிறுத்தொண்டர் ஓடி போய் வெளியில் போய் பார்க்குறாரு, வீட்டுக்கு வெளியில் ஓடி போய் தேடுறாரு, எங்க சிவனடியாருன்னு கண்ணில் படலை. அப்போ திரும்பி சோகமாக வந்து, ஐயோ நம்ம சிவனடியார் உணவுன்றதுக்கு இப்படி ஒரு இடையூறு வருதே அப்படின்னு மனசெல்லாம் நொந்து வீட்டுக்குள்ளே வருவார். வந்தவர், சாமி எங்கே தேடியே சிவனடியாரை காணோம், நான் உலகத்தில் எல்லாரும் திருநீர் பூசுறதை பார்த்து நானும் திருநீர் பூசுறேன். அப்போ சாமி சொல்லுவார், உன்னை போல் நீரிட்டார் உண்டோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப உயர்த்தி சொல்லி, உட்காருங்க நீங்க எங்கூட சாப்பிட உட்காருங்க, உங்களை போல சிறந்த சிவனடியார் உண்டா, நீங்க எங்க கூட உட்காருங்க சாப்பிட அப்படின்னு சொல்லிடுவார். இப்போ சிறு தொண்டர் பக்கத்தில் உட்காந்துட்டார். என்ன உட்காந்தோடனே அவருக்கும் இலை போட்டாச்சு, எல்லாம் பரிமாறியாச்சு சரியா. பரிமாறின பிறகு சிறு தொண்டர் என்ன பண்ணுவார், இந்த சோறு அப்படி பிசைஞ்சு வாயில வைக்க போவாரு, நம்ம சாமி அப்படியே டக்குன்னு கையை பிடிச்சிடுவார் பிடிச்சிட்டு 6 மாசத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுற நானே இன்னும் சாப்பிடல, தினமும் சோறு சாப்பிடுற நீ அவ்வளோ அவசரமா சாப்பிட்றியா அப்படின்னு பாரு. இது ஏன் இப்படி சொன்னார் தெரியுமா? நம்மளால என்ன சொல்லுவோம், சாப்பிட வாயில வைக்கும் போது கையை ஒருத்தர் பிடிக்கிறாருன்னா அவர் வந்து பழி சொல்லால சொல்லிடுவோம் இல்லையா, அவர் மேல பழி சொல்லிடுவோம்மா, இப்படியா சேருது சாமி அப்படின்னு சாமியை வந்து பழி சொல்லிடுவோம். ஆனா ஏன் அப்படி செஞ்சார் தெரியுமா? இதுநாள் வரைக்கும் சிறுத்தொண்டர் சிவனடியார் சாப்பிடாம சாப்பிட்டதில்லை. சிவனடியார் உணவு உண்ட பிறகுதான் சாப்பிடுவார் இல்லையா, சிவனடியாருக்கு முதல்ல உணவு கொடுத்து தான் பின் உண்பவர் இல்லையா. அப்படிப்பட்டவருடைய விரதம் இன்னைக்கு ஒளைஞ்சு போயிருக்கோம். அவர் முதல்ல வாயில சாப்பாடை வச்சிருந்தாருனா என்ன இருந்திருக்கோம், அந்த இதுநாள் வரைக்கும் அவர் எடுத்துட்டு இருந்த அந்த சிவத்தொண்டு விரதம் இன்னைக்கு முடிஞ்சிருக்கும். அதுல இருந்து அவரை காப்பாத்துறதுக்காக தான் நம்ம சாமி கையை எட்டி பிடிச்சிட்டார் சரியா. பிடிச்சவர் என்ன சொல்றாரு, உனக்கு ஒரு மகன் உண்டு இல்லையா, அந்த மகனை கூப்பிடு, அவனையும் கூப்பிடு அப்படிம்பார். இப்போ இவருக்கு என்ன பண்றது, மகனை தான் அறிஞ்சு இப்போ சமைச்சு சமையல் இப்போ சமையல் பண்ணி பரிமாறியாச்சு, இத்தனை கண்டிஷன் போட்டாரு, இத்தனையும் சரி சரி சரின்னு செஞ்சாச்சு, இப்போ மகனை கூப்பிடுன்னா என்ன அர்த்தம் இல்லையா. அப்போ அவர் மேல சொல்றாரு, அவன் நமக்கு இப்போ உதவ மாட்டான் சாமி அப்படின்னு சொல்றார். அவன் நமக்கு இப்போது உதவ மாட்டான் அப்படிங்கிறார். இதே அவன் நமக்கு உதவ மாட்டான்ங்கிற ஒரு இந்த சொல் வேறொரு அடியார் சொன்னாரு, முன்னால ஒரு கதையில பார்த்தமே ஞாபகம் இருக்கா, என்ன கதை அது, நம்ம அப்பூதியடிகள் வரலாறுல பார்த்தோம் இல்லையா. அப்பூதியடிகளுடைய மகன் மூத்த திருநாவுக்கரசு இறந்து போயிடுவார் இல்லையா, அப்போ அவரை ஓரமா சுத்தி வச்சுட்டு திருநாவுக்கரசருக்கு உணவு பரிமாறுவாங்க இல்லையா. அப்போ திருநாவுக்கரசர் உன் மகனை கூப்பிடுன்னு சொல்லுவாரு. அப்போ அப்பூதியடிகள் இதே சொல்ல சொல்லுவாரு இல்லையா, அவன் நமக்கு இங்கு உதவ மாட்டான் அப்படின்னு சொல்லுவாரு. ஞாபகம் இருக்கா, அதே சொல்லாச்சு இங்க இல்லையா. இந்த இதெல்லாம் எழுதி வச்சுக்கணும், இந்த ஒப்புமையெல்லாம் எழுதி வச்சுக்கணும். சிறுத்தொண்டர் பயன்படுத்தின அதே சொல் அப்பூதியடிகளாலும் பயன்படுத்தியிருக்காரு இல்லையா. இப்போ சிறுத்தொண்டர் சொல்றாரு, அவன் நமக்கு உதவ மாட்டான் அப்படின்னு சொன்னானே, இல்லை இல்லை போய் கூப்பிடு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு போய் கூப்பிடு நீ அப்படின்னு சொல்லுவாரு சாமி சரியா. அப்போ பதிலே பேச மாட்டாங்க, சிவனடியாரை எடுத்து பேச முடியாது இல்லையா. அப்போ என்ன பண்ணுறார் நம்ம சிறுத்தொண்டர், அப்படியே எழுந்து வெளியில் வந்து கூப்பிடுறார். உங்க மனைவியும் கூட வர்றாங்க சரியா. வந்தவங்க எப்படி கூப்பிடுறாங்க தெரியுமா, மைண்டா வருவாய் அப்படின்னு தூரத்தில் இருக்க மகனை எப்படி கூப்பிடுவோணுமா இல்லையா, அப்படி மைண்டா வருவாய் அப்படின்னு கூப்பிடுறார் சிறுத்தொண்டர் சரியா. அவங்க மனைவி எப்படி கூப்பிடுறாங்க தெரியுமா, செய்யமணியே சீராளா வாராய், செய்யமணியே சீராளா வாராய், சிவனடியார் உடன் உன்னை அழைக்கின்றார் வாராய் அப்படின்னு கூப்பிடுறாங்க. சிவனடியார் உங்கூட சேர்ந்துதான் சாப்பிட கூப்பிடுறாரு, உங்கூட தான் சேர்ந்து சாப்பிடுவேன்னு சொல்றாரு, வா ஓடி வா அப்படின்னு கூப்பிடுறாங்க சரியா. அப்போ அப்படியே பள்ளிக்கூடத்துலேருந்து ஓடி வர்றான் மகன். இப்படி இருக்கும்ல, கறி சமைச்சு பரிமாறின மகன் இப்போ அப்படியே பள்ளிக்கூடத்துலேருந்து புது மலர் போல ஓடி வரான். எப்படி இருக்கும் அந்த அந்த நிமிடம் எப்படி இருந்திருக்கும் சிறுத்தொண்டருக்கும் தாய்க்கும் இல்லையா. அப்போ அவங்க அப்படியே மகிழ்ச்சியோடு அப்படியே குழந்தைய கட்டி அணைச்சி எடுத்து அப்படியே உள்ள கொடுத்துறாங்க. அப்போ கூட அவங்களுக்கு மகிழ்ச்சி என்ன தெரியுமா, மகன் கிடைச்சிட்டாங்கிற மகிழ்ச்சி இல்லை. இப்போ அவங்க மகிழ்ச்சி என்னன்னா, நம்ம சிவனடியார் இப்போ சாப்பிடுவார், சிவனடியார் சாப்பிட்றதுக்கு இப்போ வழி கிடைச்சிருச்சு அப்படின்னு அந்த மகிழ்ச்சி தான் இருந்தது அவங்களுக்கு. மகன் கிடைச்சிட்டாங்கிறதான் மகிழ்ச்சி, எல்லா தாயும் தந்தையும் அப்படி தான் நம்ம நினைப்போம் இல்லையா. ஆனால் இங்கே சிவனடியார் இனி உணவு உண்பார், அந்த மகிழ்ச்சி தான் இருந்துச்சு. இதே மாதிரி மகிழ்ச்சியெல்லாம் அப்பூதியடிகள் கூட இருந்தாங்க ஞாபகம் இருக்கா. அப்பூதியடிகளுடைய மகனை திரும்ப திருநாவுக்கரசர் உயிர்ப்பிச்சு எழுப்புறாரு இல்லையா. அப்போ எல்லாருக்கும் மகிழ்ச்சி, மூத்த திருநாவுக்கரசர் உயிரோட வந்துட்டாருன்னு. ஆனா அப்பூதியடிகள் மாத்திரம், ஐயோ திருநாவுக்கரசர் உணவு உண்பதற்கு தாமதமாயிருச்சே, இந்த மூத்த திருநாவுக்கரசர் பாம்பு கடிச்சு இறந்து மறுபடி கோயிலுக்கு எடுத்துட்டு வந்து அவனை உயிர்ப்பிச்சு எடுத்ததுனால நம்ம திருநாவுக்கரசர் சாப்பிட்றது நேரம் ஆயிடுச்சே, தாமதம் ஆயிடுச்சேன்னு நினைச்சாங்க. என்ன ஒரு அன்பு இல்லை சிவனடியார் மேல, குரு மேல எப்படி ஒரு அன்பு இருந்திருக்கு இல்லையா. தன்னுடைய மகன் உயிரோட வந்த சந்தோஷத்தை விட சிவனடியார் இங்கே சாப்பிட்டுருவாரு அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சி ரொம்ப பெருசா இருந்தது அவங்களுக்கு. அப்ப அப்படியே குழந்தைய உள்ள கூட்டிட்டு வராங்க சரியா, வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. வந்தா இங்க நம்ம சாமியை காணோம், சாமி மறைஞ்சிட்டாரு சரியா, சாப்பிட உட்காந்துருந்தாரு இல்லையா, அந்த சாமி மறைஞ்சிட்டாரு. அப்போ இவங்களுக்கு யோசிச்சுருத்துவா, இன்னும் சிவனடியாரை காணுமே அப்படின்னு இவங்களுக்கு அவ்வளவு உள்ள உட்கார்ந்த சிவனடியாரை காணுமேங்கிறதா படைப்பு இருந்ததே தவிர மகன் கிடைச்சிட்ட சந்தோஷம் அவங்களுக்கு பெருசாக இல்லை சரியா. அப்போ சிவனடியாரை காணுமேங்கிற படைப்பு. அப்போ நம்ம சாமி என்ன பண்ணுறாரு, அப்படியே விடைமேல் அம்மையப்பரா அப்படியே சேயிடை செல்வராக காட்சி கொடுக்குறாரு சரியா. அது என்ன சேயிடை செல்வர், சேயினா குழந்தைன்னு அர்த்தம் இல்லையா. அப்போ இங்க சாமி அம்மை நடுவுல குழந்தையான முருகப்பெருமான், சரியா? அதைத்தான் சேடை செல்வர் அப்படிங்கிற திருவுருவமா சொல்லுவாங்க. சாமி அம்மை நடுவுல முருகப்பெருமான், இதுதான் சோமாஸ்கந்த மூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுதான் தமிழ்ல சேடை செல்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. இடையில் சே இருப்பது இல்லையா, சேனா குழந்தை, இடையில் முருகப்பெருமான் இருக்கின்ற திருமேனி, சரியா? அந்த சேடை செல்வரா சாமி காட்சி கொடுப்பார். சாமி காட்சி கொடுப்பார் ஏன் தெரியுமா, அந்த அவருக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான், திருத்தந்தர் ஒருத்தருக்கு மட்டும்தான் சாமி முருகப்பெருமானோட வந்து காட்சி கொடுப்பார். 63 நாயன்மார்கள்ல சிறுத்தொண்டருக்கு மட்டும்தான் சாமி முருகப்பெருமானோட வந்து காட்சி கொடுத்தார். ஏன்னா இவர் இங்க குழந்தைய தன்னுடைய சேய அறிஞ்சு சமையல் செய்து உணவு உண்ண வச்சார் இல்லையா, அதனால சாமி அங்க சேயோட வந்து அருள் செஞ்சார். சரியா, அருள் செஞ்சவர் என்ன தெரியுமா சொன்னாரு, நீ உன் மனைவி உன் மகன் உன் வீட்டில் இருக்கின்ற அந்த சந்தனத்தாது வீட்டில் இருக்கின்ற பணிப்பெண் 4 பேருக்குமே என்னோட திருவடியில என்னைக்கும் நீங்க தங்கி இருப்பீங்க, என் திருவடியில நீங்காம நீங்க 4 பேர் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறார். இப்போ நினைச்சு பாருங்க, சந்தனத்தாதியார் சிறுத்தொண்டர் வீட்டுல பணிப்பெண்ணா இருந்தாங்க இல்லையா, பணிப்பெண்ணா இருந்தவங்க சிறுத்தொண்டர் வீட்டுல பணிப்பெண்ணா இருந்ததுனால அவங்களுக்கும் சாமி திருவடி கிடைச்சிருக்கு. நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும்னா, ஒரு சிவனடியார் வீட்டுல ஒரு அருமையான சிவனடியார் வீட்டுல பணிப்பெண்ணா இருந்ததுனால அவங்களுக்கும் சாமி திருவடி கிடைச்சிருக்கு. இது சாமி கொடுத்த பெரிய ஒரு அருள், சரியா, பெரும் கருணை, சரியா? இந்த 4 பேருக்குமே மனைவி மகன் சிறுத்தொண்டர் சிறுத்தொண்டர் வீட்டுல இருக்க பணிப்பெண் 4 பேருக்குமே சாமி தன் திருவடி நிழல்ல என்றும் நீங்காமல் இருப்பாய் அப்படின்னு அருள் செஞ்சிருவார். சரியா, இப்படித்தான் நம்ம சிறுத்தொண்டர் எல்லாராலையும் யாராலையும் செய்ய முடியாத ஒரு பெரிய காரியத்தை செஞ்சு பெருமான் திருவடிக்கு போனார். சரியா, இப்படிப்பட்ட அன்புடைய சிறுத்தொண்டரை நம்ம என்னாலும் வணங்கிக்கிறோம். யாராலையும் செய்ய முடியாத காரியத்தை செஞ்ச சிறுத்தொண்டரை நம்ம நினைச்சு நினைச்சு என்னைக்கும் வணங்கிக்கணும். சரியா, நீ செங்காட்டங்குடிக்கு போகும்போது நம்ம சிறுத்தொண்ட நாயனாருடைய அவருடைய மாளிகை இருக்கு இல்லையா, அந்த மாளிகை இப்போ அதை ஒரு கோயிலா வச்சிருக்காங்க சரியா. அங்க நம்ம சிறுத்தொண்டருக்கு அவருடைய மனைவி வெங்காட்டு நங்கையாருக்கு, அப்புறம் சாமி எப்படி வந்தாரு, உத்தராபதியா வந்தாரு, இல்ல உத்தராபதியாரா வந்தாரு இல்லையா, அவங்க 3 பேத்துக்குமே அங்க திருமேனி இருக்குது. அந்த உத்தராபதி ஈஸ்வரர் தான் அப்படியே உற்சவ மூர்த்தியா வெளியில வருவார் சரியா. அப்புறம் அந்த உத்தராபதி ஈஸ்வரர் வந்து திருமேனி செஞ்சதுல ஒரு சிறப்பு இருக்கு. அது எப்படி தெரியுமா, அங்க ஐயடிகள் காடவர் கோன் அப்படின்னு ஒரு பல்லவ மன்னன், காடவர் அப்படின்னா பல்லவர்னு அர்த்தம், கோன் அப்படின்னா அரசன் அர்த்தம், ஐயடிகள் அப்படிங்கிறது அவருடைய பேர் சரியா, ஐயடிகள் காடவர் கோன் அப்படிங்கிற பல்லவ மன்னன் நம்ம சிறுத்தொண்டருக்கு சாமி இப்படி அருள் செய்தார் இல்லையா. இதை கேள்விப்பட்டு திருச்செங்காட்டங்குடிக்கு ஓடி வர்றார். வந்து பெருமானை வணங்கி, சாமி உத்தராபதி ஈஸ்வரரா எப்படி வந்தாரு, உத்தராபதியாரா வந்தார் இல்லையா, அந்த திருக்கோலம் எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் மனசுக்குள்ள அந்த திருக்கோலத்தை வடிக்கணும்னு இருக்கும் சரியா. அப்போ அந்த திருக்கோலத்தை வடிச்சு அதை வச்சு கும்பாபிஷேகம் பண்ணணும், குடமுழுக்கு பண்ணணும் அப்படின்னு அவருக்கு ஆசையா இருக்கும் அந்த கோயில்ல. அப்போ அந்த கொல்லம் பட்டறை இருக்கும் இல்லையா, பட்டறை இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வந்து அது செஞ்சுட்டு இருப்பாங்க, அந்த பஞ்சலோக திருமேனி செஞ்சுட்டு இருப்பாங்க சரியா. பஞ்சலோகம்னா என்ன, நம்ம கோயில்ல எல்லாம் சாமி திருமேனி எல்லாம் இருக்கும்போது உற்சவம் ஊற்றி வச்சிருப்பாங்க இல்லையா, உலோகத்தால அதுல 5 உலோகம் இருக்கும். அது என்ன தெரியுமா, 5 உலோகம், தங்கம் வெள்ளி செம்பு துத்தம் ஈயம் சரியா. தங்கம் வெள்ளி செம்பு துத்தம் ஈயம், செம்புனா உங்களுக்கு தெரியும் இல்லையா காப்பர், துத்தம் அப்படின்னா ஜிங்க் சரியா, நீங்க கெமிஸ்ட்ரி படிச்சா தெரியும் உங்களுக்கு, துத்தம் அப்படிங்கிறது ஜிங்க், அப்புறம் ஈயம் அப்படிங்கிறது லெட் சரியா. இல்ல 5 கலந்த கலவையில தான் அந்த உற்சவ மூர்த்தியெல்லாம் செய்வாங்க சரியா. அப்படி உத்தராபதி ஈஸ்வரரை அந்த உற்சவ மூர்த்தியா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டறையில வேலை நடந்துட்டு இருக்கும் சரியா, அந்த தபதி பண்ணிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல நம்ம சாமி என்ன பண்ணுவார் தெரியுமா, ஒரு சிவயோகியாரா அங்க போவார், போயிட்டு தண்ணி இருந்தா கொடுப்பா அப்படிம்பார். அப்ப அவர் சொல்வாரு, அந்த தபதி சொல்வாரு, பற்றையில தண்ணி இல்ல, நல்ல பழுக்க காய்ச்சினா இந்த உலோக குழம்பு இருக்கு, வேணா குடிக்கட்டுமா, குடிக்க தரட்டுமா அப்படிம்பார். ஓ நல்லதாச்சு, அப்படியே கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உலோக குழம்பு அப்படியே சுட சுட வாங்கி அப்படியே குடிச்சிட்டு அப்படியே அந்த சிவயோகியார் மறைஞ்சிருவார். மறைஞ்சிட்டு அந்த சிவயோகியார் வேடத்திலேயே அப்படியே உத்தராவதியாருடைய மேனி அப்படியே வந்துருக்கு. இந்த உலோக குழம்புக்கு வார்த்து தான் அந்த உத்தராபதியார் செய்யணும் இல்லையா. ஆனா இங்க சாமி அந்த குழம்பை வாங்கி தானே குறிச்சிட்டு அப்படியே உத்தராபதியார் ஆயிடுவார் சரியா. அந்த உத்தராபதி திருமணி தான் இப்ப கூட இருக்கு சரிங்களா. இப்போ நம்ம கோயிலுக்கு போகும்போது இதெல்லாம் பார்க்கணும் சரியா. மறக்கக்கூடாது திருச்செங்காட்டங்குடிய மறக்காம பார்க்கணும். ரொம்ப அற்புதமான தலம், இந்த தலத்தை கண்டிப்பா பார்க்கணும் சரியா. இதனால பார்க்கலாமா திருச்சி கம்பளம்.